இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
மறக்காத தாயும் அவரே, என்னை வெறுக்காத தந்தை. அன்பன் அவரே, என்னை கூற்றாத சொந்தம் அவரே, பகைக்கால அன்பன் அவரே, என்னை கூற்றாத சொந்தம் அவரே, சேனைகளின் தேவனை
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையானது அநேகருடைய இருதயத்தை தொட கர்த்த நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தில் பலவான்கள் பாகம் 4, ஸ்ட்ராங் மென் ஆஃப் ஃபெய்த் பார்ட் 4. நாம் தொடர்ச்சியாக 3 கதாபாத்திரங்களை நாம் எபிரேயர் 11 அதிகாரத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட 4வது நபரை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். அவர்தான் அப்ரஹாம். அப்ரஹாமை குறித்து எபிரேயர் 11 அதிகாரம் என்ன சொல்கின்றது என்பதை இந்த நாளிலும் கூட நாம் அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஒரு முறை ஒரு படகோட்டி தன்னுடைய கரைக்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே சென்று தன்னுடைய வலைகளை எல்லாம் இழுத்து தனக்கு மீன் கிடைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் இரவெல்லாம் அவர் பாடுபட்டு அவருக்கு எந்த ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆகையால் அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கடலுக்கு செல்லலாம் சொல்லி அவருடைய படகை எடுத்துக்கொண்டு அவர் அப்படியே கடற்கரை ஓரமாக நடந்து செல்கிறார். அப்போ போகிறப்ப அவருக்கு வந்து ரொம்ப கடினமாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் கிடைக்குது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அது வந்து காசுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப ரொம்ப கம்மி விலைக்கு போகுது. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்ப நிறைய பேர் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவர் பார்க்குறாரு, சரி தனக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் நினைக்கிறாரு, சே நம்மளுக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு படகில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு, நீ விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. உடனே அவர் யோசிக்கிறாரு, இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குதே, இது உண்மையா, ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி ஆனாலும் அவர் நம்பிக்கையை விடலை. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அவர் போகிறாரு. அடுத்த நாள் வந்து சரி மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப அப்படி படகு எடுத்துகிட்டு போகிறப்ப அவர் எதிர்பார்க்காத வண்ணமாக நிறைய மீன்கள் வரதை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் நினைத்து பார்த்ததை விட அதிகமான விலைக்கு அவருடைய மீன்கள் விற்கப்பட்டதையும் அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு, ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அவர் அதிகமாக விசுவாசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசம் அப்படின்றது அநேக நேரங்களில் ஒரு பரீட்சையாய் வரக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஒரு சோதனையின் வழியாக நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதப்போ தான் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு பலவானாக இருக்குது, எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பணம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் செல்வங்கள் இருக்குது, பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்றப்ப நம்ம நினைப்போம் நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்ச பணம் நம்மளை விட்டு போகிறப்ப, நம்ம நினைச்ச எதிர்காலம் அல்லது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் விளைவன் அடைகிறப்ப நம்முடைய விசுவாசம் கீழே விழுந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எதை அதிகமாக நம்பிச்சுட்டு இருந்தோம், நம்ம எது மேலே அதிகமாக விசுவாசம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணத்து மேலேயும் நம்மளுடைய வேலை மேலேயும் செல்வத்து மேலே வச்சுருந்துருப்போம். அதனால் அந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டு போயிருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்கணும். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொன்னால் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆபிரகாமை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம படிக்க போகிறோம். எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே அபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறப்ப ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வா இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆபிரகாம் அங்கே செல்றார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாம் சென்றது நிமித்தமாக மாத்திரமே அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் அவர் பெற்றட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரு புது இடத்துல போய் அவர் அங்கே வாழ்கிறப்ப எவ்வளோ பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் போகிறாரு, இருக்கிறாரு, திடீர்னு பஞ்சம் வந்துடுது, வேறொரு இடத்துக்கு போகிறாரு, அந்த ராஜாவுக்கு பயப்படுறாரு, திரும்ப வேறொரு இடத்துக்கு போகிறாரு, அவருடைய வாழ்க்கை மாறி மாறி போய்கொண்டே இருக்குது. ஆண்டவர் குழந்தைய கொடுக்குறாரு, திடீர்னு ஆண்டவரே அந்த குழந்தைய கேட்குறாரு, எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்றாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், ஆனால் அந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் அவர் வெளியே வந்த பிறகுதான், அதை மேற்கொண்ட பிறகுதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயரை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்குறோம். சரி, Romans 8:28-30 நம்ம வாசிக்கிறப்ப, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறப்ப எபிரேயர் 11:8 சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது. அப்போ முதல் காரியம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். அதாவது நீ இந்த இடத்துல இருக்காத, வேறு இடத்திற்கு போ, அந்த இடத்துல பாவம் இருக்குது, அந்த இடத்துல அந்நிய தேவர்களை அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, நீ வேறு இடத்திற்கு போ, நான் காண்பிக்கிற இடத்திற்கு போன்னு சொல்லி ஒரு அழைப்பை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். அதுதான் ரோமர் 8:28 சொல்கின்றது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்க படிப்பு ஆண்டவருக்கு சித்தமானதா, நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ஆண்டவருக்கு பிரியமானதா, நான் பார்க்கக்கூடிய உத்தியோகம் ஆண்டவருக்கு பிரியமானதா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மந்திர சொல்லாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 12வது முடித்த உடனே பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ அந்த படிப்பை படி, இந்த படிப்பை படி, நீ மருத்துவர் ஆகு அல்லது நீ வேறு ஏதாவது ஆகு, செவிலியர் ஆகுன்னு சொல்லி சொல்கிறப்ப அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதில்ல, ஆண்டவரே உங்களுடைய அழைப்பு என்ன, என் வாழ்க்கையில் என்ன, நீங்கள் எதுக்காக அழைச்சிருக்கிறீங்க, நான் செவிலியராக இருக்கணும்னு நீங்கள் என்ன அழைச்சிருக்கிறீங்களா, இல்லை மருத்துவராக இருக்குன்னு அழைச்சிருக்கிறீங்களா, இல்லை ஊழியராக இருக்குன்னு அழைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே ஆண்டவர்கிட்ட அதற்காக உபவாசம் எடுத்து கண்ணீர் செந்தி ஜெபிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி, அப்பா பேச்சை கேட்கணும், அம்மா உண்மைதான் அவங்க பேச்சை கேட்கணும், ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், உங்களுடைய லட்சியம் அது கடவுளுடைய லட்சியமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த படிப்பு காரியத்தில் முதலாவது தேவனை தேடணும், இரண்டாவது திருமண காரியம். அநேகர் என்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருது, அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான், ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எது மாதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது எது மாதிரி ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சத்தியத்தில் இல்லாதவங்களை திருமணம் செய்து கொள்கின்றீங்க, அல்லது பாவத்தில் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்கின்றீங்க, அல்லது இந்த உலகத்திற்கும் பிரகாரமாக நடக்கக்கூடியவங்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்கின்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அவங்க பார்க்கக்கூடிய சினிமாக்களை அவங்க பார்ப்பாங்க, சினிமா பாடல்களை பாடுவாங்க, அல்லது நடனம், சினிமா நடனத்துக்கு அவங்க நடனம் ஆடக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க எப்படியப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரில, ஆனால் அவங்களுடைய வெளிப்படை தோற்றத்தை பார்த்து இவங்க அழகாக இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நீங்கள் திருமணம் செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்போ இந்த திருமணம் கூட ஆண்டவருடைய அழைப்பு இருக்க வேண்டும். அதாவது ஆதாமுக்கு ஏவாள் தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமை அழைத்தார், கூப்பிட்டு சொல்கிறார், இதாம்பா அவன் மனைவி, இவங்க பேர் தான் ஏவாள், ஆண்டவர் கொடுக்குறாரு ஆதாமுக்கு. அதே மாதிரி தான் ஏவாளுக்கும், ஏவாள்கிட்ட சொல்லி உன்னை நான் சிருஷ்டிச்சேன், ஆனால் இப்போ இன்னிலேருந்து உன்னை பாதுகாக்க போகிறது யாருன்னு சொன்னால் ஆதாம் தான், நான் ஆதாம்கிட்ட உன்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஏவாளுக்கும் ஆண்டவர் அங்கே ஒரு அழைப்பு கொடுக்குறார். ரெண்டு பேருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, கணவன் அப்படின்ற ஒரு அழைப்பு, மனைவி அப்படின்ற ஒரு அழைப்பு. அப்போ இந்த இரண்டுமே ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், அநேகர்கள் திருமணம் ஆன உடனே இப்போ எனக்கு குழந்தைகள் எதுக்கு, 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், இன்னும் இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷம் ஆகட்டும், உடனே ஏன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் அவங்க இருக்கிறத பார்க்குறோம். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், சங்கீதம் 127 சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும்னு அவர் பிரயாசப்படுறப்பே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் அதை தள்ளி போடக்கூடாது. 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், 4 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், 3 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்றப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் நடைபெறும், உடலில் அநேக மாற்றங்கள் நடைபெறும், மன ரீதியாக அநேக மாற்றங்கள் நடைபெறும். அப்போ என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதம் கூட அவர் கொடுக்கும்னு நினச்சா கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். அப்போ இந்த அழைப்பு ரொம்ப முக்கியமானது, அந்த அழைப்பு நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பில் நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. 30வது வசனம் வாசிக்கிறப்ப, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்களா வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது, ஆண்டவர் யார் அழைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக அழைச்சாரோ அவங்கள ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறாரு, நீதிமான் ஆக்குறாரு, அவங்கள மகிமைப்படுத்துகிறார். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:6 வாசிக்கிறப்ப, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறு பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இங்கே மூளைக்கல் அப்படின்றது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொல்ல குறிக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவ அங்கே அவர் வச்சிருக்கப்பட்டு இருக்கிறாரு, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்றைக்கி உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்குது, நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்கன்றதை நீங்கள் கேட்டு பார்க்கணும். 7வது வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறாதக்கேதுவான கல்லும் விழுகுதற்கேதுவான கண்மலையுமாய் ஈற்று. இங்கே நம்ம பார்க்குறப்ப இந்த வேதவசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் அது ஜீவனுள்ள கற்களாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்போ 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறாரு, இவ்வளோ அழைப்பை கொடுத்து ஆண்டவர் அழைக்கிறார். இதே மாதிரி தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்குறப்ப இந்த வேத வசனத்தை நம்ம வாஸ்தவம் இல்லைங்களா, மூளைக்கல்லாகிய அவர் மேலே அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து. 2வது வார்த்தை கீழ்ப்படைந்து. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழைப்பு இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளாத, அல்லது அந்த ஆணை திருமணம் செய்து கொள்ளாத, அல்ல இந்த வேலையை நீ செய்யாத, அந்த வேலை செய்யாத, இல்லை இந்த காரியத்தை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் எத்தனை பேர் கீழ்ப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்கிறப்ப, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு புரியுதுன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் அல்ல 1 மாதம் கூட, ஆனால் அதுக்கடுத்து மீண்டும் பழைய பாவத்துக்கு நாம் சென்று விடுவோம். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஆம் கீழ்ப்படிந்தார். 12:1 வாசிக்கிறப்ப, கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்கே பார்க்குறப்ப ஆண்டர் சொல்கிறாரு, உன் தேசத்தை நீ விட்டுட்டு போ, உன்னுடைய இனத்தாரை விட்டுட்டு போ, உன்னை தகப்பன் வீட்டை விட்டுட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறாரு. நீ அப்படி போனேன்னு சொன்னால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அதாவது உனக்கு நான் குழந்தைகளை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்கிறார். ஆனால் எங்கள் ஆபிரகாம் வந்து, இல்லை ஆண்டவரே நான் 1 வருஷம் கழித்து போகிறேன், இல்லை ஆண்டவரே நான் 2 வருஷம் கழித்து போகிறேன், இல்லை ஆண்டவரே நான் 1-3 மாதம் கழித்து போகிறேன், இல்லை 10 வருஷம் ஆண்டவர் சாக்கு போக்கே சொல்லலைங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உடனே கீழ்ப்படைந்தார். இன்றைக்கி நாம் சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துட்டு பிறகு நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்ச பிறகு ஆண்டு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், அதுக்கடுத்து நான் வரேன்னு சொல்லுவாங்க. சரி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு, குழந்தை பிறந்த பிறகு ஊழியத்துக்கு வா அப்படின்னா, இல்லை குழந்தைய நான் வளர்க்கணும், நல்ல பாதையில் நடத்தணும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர் கேட்பார், நீ சரி இப்போயாவது ஊழியத்துக்கு வானே, நான் எதுக்கு ஆண்டவரே ஊழியத்துக்கு வரணும், என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் சின்ன சின்ன காரியத்தை செஞ்சிட்ருக்கிறேன், வேறு யாராவது கூப்பிட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குதுங்க. அநேக நேரங்கள் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்காக நம்மை அழைக்கிறப்ப நம்ம சாக்கு போக்குகள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஆபிரகாம் அவர் சாக்கு போக்கு சொல்லிங்க. 4வது வசனம் வாசிக்கிறப்ப, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, வயது சொல்லுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னென்ன சொன்னாரோ அதன்படியே அவன் புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா, அதன்படியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தை விட்டு, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, உன்னோட சொந்தக்காரங்களை விட்டு நீ அப்படியே போன்றார். அப்படியே ஆபிரகாம் சென்றார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் மட்டும் போனாருங்கன்னு கேட்டிங்கன்னா, லோத்தும் போனார், ஆபிரகாமுடைய மனைவியும் சென்றார்கள். இங்கே பாருங்களேன், ஆபிரகாமுடைய மனைவியும் அதற்கு ஒத்துழைத்தது தான் ஒரு பெரிய காரியம். 11:6 வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரா என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவருக்கு அங்கே நன்றி சொல்கிறாருங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே சென்று நன்றி சொல்றாரு. 9 வசனம் வாசிக்கிறப்ப, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தண்டப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களில் குடியிருந்தான். வேதம் சொல்லுது அவர் விசுவாசிச்சு எப்படி இருந்தார், ஆபிரகாமு பரதேசியை போல இருந்தார்களாம். தெரியாத பாஷை, தெரியாத ஜனங்க, தெரியாத இடத்துல ஒரு பரதேசியை போல அவன் அங்கே இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கீழ்ப்படுதல்னா இப்படி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலாம் அங்கே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். சாரலை குறித்து சொல்லப்படுகின்றப்ப 11 வசனத்தில், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றார். பாருங்களேன், ரெண்டு பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குது அவங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசமாக இருக்குதா அல்லது பலமான விசுவாசமாக இருக்குதா? நீங்கள் விசுவாசத்தின் பலவான்களா அல்லது பலவீனமானவர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமையும் சாராலையும் பார்க்குறப்ப உண்மையில அவருடைய விசுவாசம் உயர்ந்த விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுக்கணும்னு நான் சொல்லி அவர் உங்ககிட்ட வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புங்க, உங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. கண்களை முடிச்சப்போ செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தை சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் இருக்க முடியாது. ஆபிரகாமை போல நாங்கள் உண்மை முழு மனதோடு விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்கள் நடத்துறது போல என்று எங்களுடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் நீர் அதிசயமாய் நடத்த முடியாது சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.